இப்பொழுதும் இந்த செப்டம்பர் மாதத்திற்கான வாக்குத்தத்த செய்திக்கு நேராக நாம் கடந்து செல்லப் போகிறோம். இந்த ஆண்டின் ஆரம்பத்திலிருந்து இந்த வருஷத்திலே கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்திலிருந்து நாம் தொடர்பாக நாம் செய்திகளை இந்த ஆண்டு முழுவதும் கடந்த 8 மாதங்கள் தியானித்திருக்கிறோம். இந்த 9வது மாதத்திலும் நாம் தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை இந்த வருடத்தின் வாக்குத்தத்த வசனத்திலிருந்து தியானிக்கப் போகிறோம். வாசிக்கலாம், சங்கீதங்களின் புஸ்தகம் 65வது சங்கீதம் 11வது வசனம். சங்கீதம் 65:11.
வருஷத்தை உம்முடைய நன்மைகளால் முடிசூட்டுகிறீர்.
வருஷத்தை உம்முடைய நன்மைகளால் முடிசூட்டுகிறீர்.
உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது.
உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. வருஷத்தை உம்முடைய நன்மைகளால் முடிசூட்டுகிறீர். உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. ஆண்டவர் வருஷம் முழுவதையும் நன்மையால் முடிசூட்டுகிறவர். நம்முடைய வாழ்க்கையில் நன்மையினால் அவர் நம்மை முடிசூட்டுகிறவர். வருஷத்தை முடிசூட்டுகிறார்னா கேலண்டர் அல்ல, தேவ பிள்ளைகளாக இருக்கிற நம்மை நன்மைகளால் கர்த்தர் முடிசூட்டுகிறார். நம்முடைய பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் பொழிந்து கொண்டிருக்கிறார். இந்த காரியத்தை பார்க்கும் பொழுது இந்த ஆண்டிலே ஆரம்பத்திலிருந்து ஒவ்வொரு மாதத்திலும் என்னென்ன நன்மைகள் நமக்கு தேவன் நியமித்து என்னென்ன நன்மைகளை அவர் செய்து கொண்டிருக்கிறார் என்பதை நாம் தொடர்பாக பார்த்து வருகிறோம். இப்பொழுதும் இந்த செப்டம்பர் மாதத்திலும் நாம் கவனிக்கப் போகிற ஒரு நன்மையான காரியத்தை அதன் நிபந்தனையோடு கூடிய வசனத்திலிருந்து நாம் பார்க்கப் போகிறோம். உபாகமத்தின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 12:13, 2 வசனங்களை வாசிக்கலாம். உபாகமத்தின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 12:13.
இப்பொழுதும் இஸ்ரவேலே, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து, அவர் வழிகளில் எல்லாம் நடந்து, அவரிடத்தில் அன்பு கூர்ந்து, உன் முழு இருதயத்தோடும்,
உன் முழு ஆத்மாவோடும்,
உன் தேவனாகிய கர்த்தரை சேவித்து, நான் இன்று உனக்கு கற்பிக்கிற கர்த்தருடைய கற்பனைகளையும்,
அவருடைய கட்டளைகளையும்
உனக்கு நன்மை உண்டாகும்படி கைக்கொள்ள வேண்டும் என்பதையே அல்லாமல்
வேறே எதை உன் தேவனாகிய கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். ரொம்ப அருமையான ஒரு வார்த்தை. வேற எதை உன் தேவனாகிய கர்த்தர் உன்னிடத்துல கேட்கிறார். என்னத்தை கேட்டேன், வேற என்னத்தை கூட்ட நான் கேட்டேங்கிறார். இங்கே கர்த்தர் என்ன சொல்லுகிறார், உன் தேவனாகிய கர்த்தரை சேவித்து உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் தேவனாகிய கர்த்தரை நீ சேவித்து அவருடைய கற்பனைகளை எல்லாம் உனக்கு நன்மை உண்டாகும்படி கை கொள்ள வேண்டும் என்பதையே அல்லாமல் வேறே என்னத்தை உன் தேவனாகிய கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். அவர் கேட்பதெல்லாம் என் வழிகளில் எல்லாம் நீ நடக்க வேண்டும்ங்கிறார். நான் உனக்கு எழுதி கொடுத்த வேத வசனத்தின்படி நீ வாழ வேண்டும், அதை கை கொண்டு நீ நடக்க வேண்டும் அப்படிங்கிறார். இதை சொல்வதில் ஒரு நோக்கம் இருக்கிறது. நம்முடைய ஆண்டவருடைய வார்த்தைகளை கை கொள் என்று நமக்கு சொல்லும் பொழுது அவர் ஏதோ தனக்கு லாபம் உண்டாக இதை செய்யவில்லை, தனக்கு ஆதாயத்திற்காக கர்த்தர் இந்த காரியங்களை நமக்கு சொல்லவில்லை. அவர் சொல்வதை நாம் செய்யும் பொழுது என்ன நடக்கிறது, நமக்குத்தான் நன்மை உண்டாகிறது. உனக்கு நன்மை உண்டாகும்படி இதை கை கொள்ள வேண்டும் என்று சொல் கேட்பதை அல்லாமல் வேறு என்னத்தை உன் தேவனாகிய கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். அப்ப இன்றைக்கு கர்த்தர் நமக்கு நன்மைகளை வைத்திருக்கிறார். 1-2 அல்ல, ஏராளமான நன்மைகளை வைத்திருக்கிறார். இன்னைக்கு இந்த செப்டம்பர் மாதத்தை நான் சொல்லுவது பல நன்மைகள், அதை நான் பின்னால உங்களுக்கு சொல்றேன். ஏராளமான நன்மைகளை வைத்திருக்கிறார்.
அந்த நன்மைகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில வந்து பலிக்க வேண்டும் என்றால், நாம் அதை சுதந்திரிக்க வேண்டும் என்றால், கர்த்தர் நம் கையில் எழுதி கொடுத்திருக்கிற வேத வசனங்களை நாம் ஜாக்கிரதையோடு கை கொள்ளுகிறவர்களாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. கை கொள்ளும், ஜாக்கிரதையோடு கை கொள்ளும். வேத வசனம் நம் கையில் கொடுக்கப்பட்டிருப்பது வெறும் வாசிப்பதற்கு தியானிப்பதற்கு மட்டுமல்ல, அதை கை கொள்ள வேண்டும், வாழ்க்கையில் அபியாசிக்க வேண்டும். இதுதான் ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு. அதை கை கொள்ளும். கை கொள்ளும் பொழுதுதான் ஆசீர்வாதம் நம்ம வாழ்க்கையில வரும். கேட்கிறதுனால் மட்டுமல்ல, தியானிப்பதினால் மட்டுமல்ல, கை கொள்ளும் பொழுதுதான் கர்த்தர் ஆசீர்வாதங்களை நம்முடைய வாழ்க்கையில் அனுப்புகிறார். அப்ப நம்ம வாழ்க்கையில கை கொள்ள வேண்டும். சரி, இந்த இடத்துல பார்க்கும் பொழுது அவருடைய கற்பனைகளை கை கொள்வதனால் நன்மை உண்டாகும் சொன்னார். என்ன நன்மை என்பதை ஃபர்ஸ்ட் ஒரு லிஸ்ட் உங்களுக்கு நான் காட்டுறேன், அதன் பிறகு அதை எப்படி சுதந்திரித்துக் கொள்வது இதெல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் கவனிக்க போகிறோம். அதே உபாகமத்தின் புஸ்தகத்தில் 28:9 14 வரைக்கும் வாசிக்கலாம். உபாகமம் 28:9 9 14 வரைக்கும் வாசிப்போம்.
நீ உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கை கொண்டு,
நீ உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கை கொண்டு
அவர் வழிகளில் நடக்கும் போது,
அவர் வழிகளில் நடக்கும் போது
கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே,
கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே
உன்னை தமக்கு,
உன்னை தமக்கு
பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார்,
பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார்.
அப்பொழுது
அப்பொழுது
கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டது என்று,
கர்த்தருடைய நாம உனக்கு தரிக்கப்பட்டது என்று
பூமியின் ஜனங்கள் எல்லாம் கண்டு,
பூமியின் ஜனங்கள் எல்லாம் கண்டு
உனக்கு பயப்படுவார்கள்,
உனக்கு பயப்படுவார்கள்.
உனக்கு கொடுப்பேன் என்று,
உனக்கு கொடுப்பேன் என்று
கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில்,
கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில்
கர்த்தர் உன் கர்ப்பத்தின் கனியிலும்,
உன் கர்ப்பத்தின் கனியிலும்
உன் மிருக ஜீவன்களின் பலனிலும்,
உன் மிருக ஜீவன்களின் பலனிலும்
உன் நிலத்தின் கனியிலும்,
உன் நிலத்தின் கனியிலும்
உனக்கு பரிபூர்ண நன்மை உண்டாக கட்டளையிடுவார்,
உனக்கு பரிபூர்ண நன்மை உண்டாக கட்டளையிடுவார்.
ஏற்ற காலத்தில்,
ஏற்ற காலத்தில்
உன் தேசத்திலே,
உன் தேசத்திலே
மழை பெய்யவும்,
மழை பெய்யவும்
நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம்,
நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம்
ஆசீர்வதிக்கவும்,
ஆசீர்வதிக்கவும்
கர்த்தர் உனக்கு,
கர்த்தர் உனக்கு
தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய,
தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய
வானத்தை திறப்பார்,
வானத்தை திறப்பார்.
நீ அநேகம் ஜாதிகளுக்கு,
அநேகம் ஜாதிகளுக்கு
கடன் கொடுப்பாய்,
கடன் கொடுப்பாய்.
நீயோ கடன் வாங்காதிருப்பாய்,
நீயோ கடன் வாங்காதிருப்பாய்.
இன்று நான் உங்களுக்கு விதிக்கிற வார்த்தைகள் யாவையும்,
இன்று நான் உங்களுக்கு விதிக்கிற வார்த்தைகள் யாவையும்
விட்டு விலகி,
விட்டு விலகி
வேறே தேவர்களை சேவிக்கும்படி,
வேறே தேவர்களை சேவிக்கும்படி
நீ வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல்,
நீ வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல்
இன்று நான் உனக்கு விதிக்கிற,
இன்று நான் உனக்கு விதிக்கிற
உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கை கொள்ளவும்,
உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளை கை கொள்ளவும்
அவைகளின்படி நடக்கவும்,
அவைகளின்படி நடக்கவும்
அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தால்,
அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தால்
கர்த்தர் உன்னை வாளாக்காமல்,
கர்த்தர் உன்னை வாளாக்காமல்
தலையாக்குவார்,
தலையாக்குவார்.
நீ கீழாகாமல் மேலாவாய்,
நீ கீழாகாமல் மேலாவாய். இதுல திரும்ப திரும்ப சொல்றது பாத்தீங்கன்னா, 9 நம்ம ஆரம்பிக்கும் பொழுது அவருடைய கட்டளைகளை கை கொண்டு அவர் வழிகளில் நடக்க வேண்டும். 14 பார்க்கும் பொழுது, இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கை கொள்ளவும் அவைகளின்படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தால் உன்னை கர்த்தர் வாளாக்காமல் தலையாக்குவார்கிறார், கீழாக்காமல் உன்னை மேலாக்கு வருகிறார். அப்ப இந்த வசனங்களில் எல்லாம் பார்க்கும் பொழுது அநேக ஆசீர்வாதங்களை கர்த்தர் பேசிட்டு வர்றார். நீ கையிட்டு செய்யும் வேலைகள் எல்லாத்தையும் நான் ஆசீர்வதிப்பேங்கிறார். ஏற்ற காலத்திலே உனக்கு நன்மை உண்டாகும். தேசத்தில் மழை பெய்யும்னா ஏற்ற நேரத்திலே அந்தந்த நன்மைகளை எதுவுமே டிலே ஆகாம நான் உனக்கு செய்வேங்கிறார். உனக்கு கர்த்தர் வானத்தின் பலகணிகளை திறந்து உனக்கு கர்த்தர் ஆசீர்வதிப்பேங்கிறார். அது மட்டுமல்லாமல் உன்னை கொண்டு, உன்னை குறித்து மற்றவங்களுக்கு ஒரு பயம் உண்டாகும்படி உன்னை நான் கனப்படுத்துவேங்கிறார். நீ கர்த்தர் வானத்தை திறந்து உன்னை ஆசீர்வதிப்பதினாலே நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கக்கூடிய லெவலில் உன்னை வைப்பேங்கிறார். அதாவது உனக்கு தேவைக்கு மேல இருந்தாதான் கடன் கொடுக்க முடியும். உன் தேவைக்கு மேல நான் உன்னை ஆசீர்வதிப்பேங்கிறார். அது மட்டுமல்லாமல் உன்னை நான் வாழ வைக்க மாட்டேன், தலையா வைப்பேங்கிறார். இதெல்லாம் சொல்றாரு. இதெல்லாம் சொல்வதற்கு ஒரே ஒரு காரியம், இதெல்லாம் நடக்கணும்னா என் கற்பனைகளையும் என் கட்டளைகளையும் கவனித்து அதன்படி நீ நடக்கணுங்கிறார். உனக்கு நன்மை உண்டாகும்படி இதை நீ கை கொண்டு நடக்கணுங்கிறார். இதுல சொல்லும் பொழுது இன்னொரு வார்த்தை சொல்றாரு, உனக்கு பரிபூர்ணமான நன்மையை கட்டளையிடுவார். 11 வசனத்தை படிக்கலாம், மறுபடியும் 11 வசனத்தை மாத்திரம் படிக்கலாம்.
உனக்கு கொடுப்பேன் என்று,
உனக்கு கொடுப்பேன் என்று
கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில்,
கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில்,
கர்த்தர் உன் கர்ப்பத்தின் கனியிலும்,
கர்த்தர் உன் கர்ப்பத்தின் கனியிலும்,
உன் மிருக ஜீவன்களின் பலனிலும்.
நல்லா பாருங்க, கர்ப்பத்திற்கு பிள்ளைகளை குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார். அடுத்தது மிருக ஜீவன்களின் பலன் என்பது நம்முடைய தொழில், அதை ஆசீர்வதிக்கிறார். மிருக ஜீவன்களின் பலனிலும்,
உன் நிலத்தின் கனியிலும்,
நிலத்தின் கனியிலும்
உனக்கு பரிபூர்ண நன்மை உண்டாக கட்டளையிடுவார்.
உனக்கு பரிபூர்ண நன்மை, சாதாரண நன்மை கிடையாது, பரிபூர்ண நன்மை உண்டாக கட்டளையிடுவார். எவ்வளவு ஆசீர்வாதத்தை கர்த்தர் பேசுறார். எல்லாத்துக்கும் கர்த்தர் வைக்கிற ஒரே நிபந்தனை, என் கட்டளைகளை கை கொண்டு நட, அவ்வளவுதான் ஒரே காரியம். அதுக்குள்ள எல்லாத்தையும் அடக்கிறார். சரி, இந்த காரியத்தை வாசிக்கும் பொழுது நான் ஒரு காரியத்தை உணர்ந்தேன். ஆண்டவராகிய கர்த்தர் அவ்வப்பொழுது தம்முடைய கட்டளைகளை தம்முடைய ஜனத்துக்கு நேராக கொடுத்துட்டே வருவார். அதை இன்க்ரீஸ் பண்ணுவார், கொடுப்பார். அடுத்த லெவல் வரும்பொழுது அடுத்த லெவல் கொடுத்துட்டே வருவார். இன்றைக்கு உங்களுக்கு நான் 3 லெவல்ல கர்த்தர் கொடுத்த கட்டளைகளை காண்பிக்க போறேன். அது ஏன் கொடுத்தார், அதை கை கொள்வதற்கு நமக்கு கர்த்தர் அதுல வைத்திருக்கிற ஆசீர்வாதம் என்ன, ஒரு 3 லெவல் காண்பிக்க போறேன். முதலாவது காரியம், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2 அதிகாரம் 15, 16, 17. ஆதியாகமம் 2 அதிகாரம் 15, 16, 17. 3 வசனங்களை மட்டும் முதலாவது வாசிக்கலாம்.
தேவனாகிய கர்த்தர் மனுஷனை,
தேவனாகிய கர்த்தர் மனுஷனை
ஏதேன் தோட்டத்தில் அழைத்துக் கொண்டு வந்து,
ஏதேன் தோட்டத்தில் அழைத்துக் கொண்டு வந்து
அதை பண்படுத்தவும்,
அதை பண்படுத்தவும்
காக்கவும் வைத்தார்,
காக்கவும் வைத்தார்.
தேவனாகிய கர்த்தர்,
தேவனாகிய கர்த்தர்
மனுஷனை நோக்கி,
மனுஷனை நோக்கி,
நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும்,
நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும்
புசிக்கவே புசிக்கலாம்,
புசிக்கவே புசிக்கலாம்,
ஆனாலும்,
ஆனாலும்
நன்மை தீமை அறியத்தக்க,
நன்மை தீமை அறியத்தக்க
விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம்,
விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம்.
அதை நீ புசிக்கும் நாளில்,
அதை நீ புசிக்கும் நாளில்
சாகவே சாவா என்று கட்டளையிட்டார்,
சாகவே சாவா என்று கட்டளையிட்டார். இது மனுஷனுக்கு கர்த்தர் கொடுத்த முதல் கட்டளை. முதல் மனுஷனுக்கு கர்த்தர் கட்டளை கொடுத்தார். முதல் மனுஷனுக்கு கர்த்தர் கொடுத்த முதல் கட்டளை இதுதான். அவனை பார்த்து சொல்லுகிறார், தோட்டத்திலே, அந்த ஏதேன் தோட்டத்திலே சகல விதமான விருட்சங்களை வைத்திருந்தார். அவன் புசிப்பதற்கு வேண்டிய விதவிதமான எல்லா விதமான கனி வகைகளையும் கர்த்தர் வச்சிருந்தார். நீ எல்லாத்தையும் சாப்பிடலாம், ஜீவ விருட்சம் இருக்கு, அதை கூட நீ சாப்பிடலாம், எல்லாத்தையும் சாப்பிடலாம். ஆனால் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற இந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம் என்று சொல்லப்படுகிறதே, இந்த மரத்திலிருந்து வருகிற கனியை மட்டும் நீ புசிக்காத. ஒரே ஒரு கட்டளை, அதை நீ புசிக்க கூடாது. அதுதான் கொடுக்கப்பட்ட ஒரே கட்டளை. புசிச்சா என்னாகும், நீ சாகவே சாவாய், கண்டிப்பா சாவ, கண்டிப்பா சாவன்னு என்ன அர்த்தம், சரீரத்தில் நீ செத்து போக மாட்ட, உன் ஆத்மா செத்து போகும். கர்த்தர் சொல்றது உன் ஆத்மா செத்து போகும். இதை நீ புசிக்கும் நாளிலே உன் ஆத்மா மரித்து போகும். உன் ஆத்மா இன்றைக்கு ஜீவனோடு இருக்கு, ஏன்னா உன் நாசியிலே நான் என் சுவாசத்தை ஊதி உன்னை ஜீவ ஆத்மாவாக நான் உன்னை படைச்சிருக்கிறேன். நான் படைச்ச எல்லா சிருஷ்டிப்புகளிலும் அந்த ஜீவ சுவாசத்தை நான் ஊதல, வெறும் அதுக்கு ஒரு லைஃப் கொடுத்து நான் வச்சிருக்கிறேன். ஆடு மாடுகளிலிருந்து, பறவைகள், மிருகங்களிலிருந்து, பூச்சிகளிலிருந்து, எல்லாவற்றுக்கும் ஒரு ஜீவன் இருக்குது. ஆனால் அந்த ஜீவன் மண்ணோடு போகக்கூடியது. ஆனால் மனிதனே, உனக்குள்ள மட்டும் என் ஜீவ சுவாசத்தை நான் உனக்குள்ள மட்டும் நான் ஊதியிருக்கிறேன். நீ ஜீவ ஆத்துமா,
மற்றதெல்லாம் ஜீவ ஆத்மா இல்ல. உனக்குள் என் சுவாசத்தை நான் ஊதி உன்னை ஜீவ ஆத்மா வச்சிருக்கிறேன், நீ ஜீவிக்கிற ஆத்மா. ஆனால் இதை நீ புசிக்கும் நாளிலே இந்த ஜீவ ஆத்மாவாயிருக்கிறது மரித்து போகும். இதைத்தான் கர்த்தர் சொன்னார், இதை புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய். கர்த்தர் இப்படிப்பட்ட விதத்தில் அவனுக்கு ஒரே ஒரு கட்டளை கொடுத்தார். ஆனால் நாட்கள் ஆண்டுகள் கடந்து போகும் பொழுது அந்த ஒரு கட்டளையையும் மனுஷன் மீறிவிட்டான். அந்த ஒரே ஒரு கட்டளை, முதல் மனுஷனுக்கு ஒரே கட்டளை, புசிக்காத, இந்த மரத்தின் கடியை மட்டும் புசிக்காத, புசிக்கிற நாளிலே நீ சாகவே சாவாய். இவ்வளவுதான் விஷயம். அதை புசித்த நாளில் என்னாச்சு, அவங்க ஆத்மா செத்தது. அப்ப இந்த கட்டளையுடைய நோக்கம் என்ன? முதல் மனுஷனுக்கு தேவனாகிய கர்த்தர் கொடுத்த முதல் கட்டளைக்கு நோக்கம் என்ன? நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவனோடு அவர் வாழ வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்துல தான் அந்த கட்டளை கொடுத்தார். மனுஷனோடு அவர் வாழ வேண்டும், அந்த மனுஷன் தன்னோடு வாழணும், இவரும் அவரோடு இருக்கணும், தனக்கும் அவனுக்கும் ஒரு தொடர்பு இருக்க வேண்டும், தனக்கும் அவனுக்கும் ஒரு லைவ் கான்டாக்ட் இருக்கணும். அவன் இதை புசிக்கும் நாளிலே ஆத்மா செத்து போனால் அந்த தொடர்பு துண்டிக்கப்பட்டு போகும். அந்த தொடர்பு இல்லாமல் அவனோடு சேர்ந்து வாழ வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்தோடு தான் கர்த்தர் இந்த கட்டளையை கொடுத்தார். கட்டளைக்கு கர்த்தருடைய நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மனுஷன் தன்னோடு வாழணும், அவ்வளவுதான். அதுக்கு மேல அவர் ஒண்ணும் கிடையாது. அவனை ஆசீர்வதிக்கணும், அவனுக்கு அதை செய்ய அதெல்லாம் கிடையாது. அவனுக்கும் தனக்கும் ஒரு தொடர்பு இருக்கணும், அதுக்குதான் அந்த கட்டளை. அந்த கட்டளையை மீறினால் என்ன நடக்கும், அதை தொடர்பு துண்டிக்கப்படும், வேற ஒண்ணு ஆகாது, தொடர்பு துண்டிக்கப்படும். அவனோடு ஒரு தொடர்பை வைத்துக் கொள்வதற்காக ஒரு கட்டளை கர்த்தர் மனுஷனுக்கு கொடுத்தார். இது ஃபர்ஸ்ட் கட்டளையுடைய ரீசன் அதுதான். ஆனால் காலம் கடந்து போகிறது, அந்த தொடர்பு துண்டிக்கப்பட்டது. மனுஷன் புசித்தான், கட்டளையை மீறினான், தொடர்பு துண்டிக்கப்பட்டது. மனுஷனை கர்த்தர் ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே அனுப்பிவிட்டார், தொடர்பு துண்டிக்கப்பட்டாச்சு. காலங்கள் கடந்து போகிறது, ஆண்டுகள் கடந்து போக போக அடுத்தது ஆபிரகாமை கர்த்தர் தெரிந்து கொண்டார். தெரிந்து கொண்டு அவனுடைய சந்ததியை கர்த்தர் தனக்கென்று ஏற்படுத்தினார். இஸ்ரவேல் சனங்கள், ஆபிரகாம், ஈசாக்கு, அதன் பிறகு யாக்கோபு, யாக்கோபுடைய 12 பிள்ளைகள், அவர்களிலிருந்து வருகிற சந்ததி, அதுதான் யாக்கோபின் சந்ததி, இஸ்ரவேல் சனங்கள். இந்த இஸ்ரவேல் ஜனங்களை, இந்த ஆபிரகாமின் சந்ததியை தேவனாகிய கர்த்தர் தனக்காக அவர் தெரிந்து கொண்டிருந்தார். இப்ப பார்த்தார், இவங்களுக்கு கொஞ்சம் கட்டளை கொடுப்பான். முதல் மனுஷனுக்கு கட்டளை கொடுத்தார், அது டோட்டல் ஃபெயிலியர், ஒரே கட்டளை ஃபெயிலியர் ஆகி போச்சு, தொடர்பு துண்டிக்கப்பட்டாச்சு. இப்பொழுது மனுஷனுக்கு தான் தெரிந்து கொண்ட சந்ததிக்கு, புரிதுங்களா, மத்தவங்களுக்கு கிடையாது, முதல் மனுஷன் அவனுக்கு கொடுத்தார். இரண்டாவது, தான் தெரிந்து கொண்ட சந்ததிக்கு கட்டளை கொடுக்கணும்னு நினைச்சார். இதை நீங்கள் யாத்திராகமம் 20 அதிகாரத்துக்கு நீங்க வந்தீங்கன்னா இதை நீங்க பார்க்கலாம். எல்லாத்தையும் வாசிக்க நேரம் இல்லை. முதல் 2 வசனங்களை மட்டும் வாசிக்கணும். முதல் வசனத்திலிருந்து 17 வசனம் வரைக்கும் நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கட்டளை கொடுக்கிறார். ஒரு 2 வசனத்தை மட்டும் வாசிக்கலாம்.
தேவன் பேசி சொல்லிய சகல வார்த்தைகளும் ஆவன, உன்னை அடிமைத்தன வீடாகிய,
உன்னை அடிமைத்தன வீடாகிய
எகிப்து தேசத்திலிருந்து,
எகிப்து தேசத்திலிருந்து
புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே என்னையன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். மேலே வானத்திலும்
கீழே பூமியிலும்
பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான
ஒரு சொரூபத்தை ஆகிலும்
யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும்
நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். சரி, போதும், எல்லாம் வாசிக்க டைம் இல்ல. இதுல இந்த 17 வசனங்களை நீங்கள் வாசித்தால், முதல் 17 வசனங்களை வாசித்தால், 10 கட்டளைகள் அங்கே இருக்கிறது. 10 கமாண்ட்மெண்ட்ஸ், 10 கட்டளைகளை ஆபிரகாமின் சந்ததிக்கு, அதாவது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் கொடுத்தார். இது நெக்ஸ்ட் லெவல். முதல் காரியம், ஆதாமுக்கு கொடுத்த கட்டளை அவனோடு தன்னுடைய தொடர்பை காத்துக் கொள்வதற்காக, அதுக்காக அந்த கட்டளை கொடுத்தார். இரண்டாவது, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு 1 ஆரம்பிச்சது, இப்ப 10 கொடுத்தார், 10 கட்டளை கொடுத்தார். இந்த 10 கட்டளை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், ஒரு மனுஷனை ஒழுங்கான மனுஷனாய் வைப்பதற்காக கர்த்தர் அதை செஞ்சார். எப்படி ஆராதிக்கணும் ஆரம்பிக்கிறார், விக்கிரகத்தை வச்சு ஆராதிக்காத, நான் ஆவியான தேவன், விக்கிரகத்தை வச்சு ஆராதிக்காத. அதன் பிறகு நீங்க படிச்சு பார்த்து தொடர்ந்து படிச்சுட்டு வருவீர்கள் என்றால், களவு செய்யாத, கொலை செய்யாத, பொய்சாட்சி சொல்லாத, பிறனுடைய பொருளை இச்சிக்காத, இப்படி அவர் கட்டளைகளை கொடுத்தார். 10 கட்டளைகளை கர்த்தர் கொடுத்துட்டார். இந்த 10 கட்டளை கொடுக்கப்பட்டதின் நோக்கம் என்னன்னா, ஒழுங்கற்று இருந்த மனுஷனை ஒழுங்குபடுத்துவதற்காக. அவ்வளவுதான், ஒழுங்கற்று இருந்த மனுஷன். அன்னைக்கு என்ன, எந்த ஒழுங்கு இல்ல, ஒரு என்ன சொல்றது, அவனுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு நடைமுறை காரியங்கள் எல்லாம் தவறாகவே இருந்துச்சு. அதை சீர்படுத்துவதற்காகத்தான் இந்த 10 கட்டளைகள். இந்த 10 கட்டளைகளின் மூலமாக மனுஷனுடைய வாழ்க்கையை கர்த்தர் சரியான ஒரு நீதி நேர்மைக்குள் ஒரு நெறியை கொடுத்தார், கொண்டு வந்தார். இதுதான் அதனுடைய நோக்கம். இந்த 10 கட்டளைகளை மனுஷன் கை கொள்வதனாலே அவனுடைய வாழ்க்கை முறை கொஞ்சம் ஒழுங்காயிடும். இந்த வாழ்க்கை முறை ஒழுங்காகிறதுனால என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா, மனுஷனுடைய வாழ்க்கையில் அது நிமித்தம் கர்த்தர் ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். இதுக்கு ஒரு என்ன சொல்றதுன்னா, ஒரு சின்ன போனஸ். வாழ்க்கை ஒழுங்காகுது, அது ஒழுங்காகும் பொழுது அது நிமித்தம் கர்த்தர் கொஞ்சம் ஆசீர்வாதத்தையும் அவங்களுக்கு கொடுக்கிறார். கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் நம்ம உபாகமத்தின் புஸ்தகத்துல படிச்சோம், 28 9-14 வரைக்கும் படிச்சோம். அங்கே மோசே, இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைன்னு சொன்னான். என்ன சொன்னா நாங்க தெரிஞ்சுதா, என்ன சொல்ல வந்தான், இன்று நான் உனக்கு விதிக்கிறதுன்னு சொன்னான். என்ன விதிச்சான்னு சொல்லப்பட்டிருக்கா, அது நம்ம கவனிக்கணும். வாசிக்கும், திருப்பி எடுத்துக்கொள்ளுங்க, உபாகமத்தின் புஸ்தகம் 28:1 வாசிக்கலாம்.
இன்று நான் உனக்கு விதிக்கிற,
இன்று நான் உனக்கு விதிக்கிற
உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின் படியெல்லாம்,
உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின் படியெல்லாம்
செய்ய
செய்ய
நீ கவனமாயிருக்கும்படிக்கு,
நீ கவனமாயிருக்கும்படிக்கு
அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால்,
அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால்
உன் தேவனாகிய கர்த்தர்,
உன் தேவனாகிய கர்த்தர்
பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும்,
பூமியில் உள்ள சகல ஜாதிகளில்
உன்னை மேன்மையாக வைப்பார்,
உன்னை மேன்மையாக வைப்பார். அப்ப இந்த இடத்துல சொல்றார், இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைக்கு செவி கொடுத்தால், உண்மையாய் அதன்படி கை கொள்வதற்கு நீ உண்மையாய் செவி கொடுத்தால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாய் வைப்பார். அப்ப என்ன கட்டளைன்னு கேட்டீங்கன்னா, வேற ஒண்ணும் கிடையாது, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த 10 கட்டளைகள், அவ்வளவுதான். அவங்களுக்கு சில கற்பனைகள், நீங்க இப்படி இருக்கணும், அப்படி நடந்து கொள்ளணும், இப்படி ட்ரெஸ் பண்ணணும், அதை செய்யணும், இதை செய்யணும், சில ஒழுங்கு முறைகள், இப்படி திருமணம் பண்ணணும், அப்படி நடக்கலாம், இப்படி போலாம் வரலாம், சில விஷயங்கள், அவ்வளவுதான். அப்ப அவர்களுக்கு 10 கட்டளைகளை கொடுத்தார். இங்க மோசே, இன்று நான் உனக்கு விதிக்கிறதுன்னு சொல்றது எதுன்னு கேட்டீங்கன்னா, அந்த 10 கட்டளைகள் தான் இங்க அதை சொல்றான், புரியுதுங்களா. ஏன்னா உபாகமத்தின் புஸ்தகம் எப்படிப்பட்டதுன்னு கேட்டீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் வாசலுக்கு வந்த பிறகு, மோசையின் தலைமைகள் கானான் வாசலுக்கு வந்துட்டாங்க, வந்த பிறகு மோசை இந்த உலகத்தை விட்டு தான் கடந்து போக போகிறேன் என்பதை உணர்ந்து அந்த ஜனங்களை கடைசியாய் சந்தித்து ஒரு ஃபேர்வெல் மெசேஜ் கொடுக்கிறான். இப்படி எல்லாம் உங்களை ஆண்டவர் நடத்தி கொண்டு வந்தார், இப்படி எல்லாம் உங்களை விசாரித்தார், இப்படி எல்லாம் உங்களை பாதுகாத்தார், இப்படி எல்லாம் உங்களுக்கு நன்மை செய்தார், இப்படி எல்லாம் உங்களை கனப்படுத்தினார், ஆகையினாலே நான் இந்த உலகத்தில் உங்களை விட்டு போயிடுவேன், ஆனால் நீங்கள் அதன் பிறகு சரியா நடக்கணும், கடைசி நேரத்தில் உங்களை திடப்படுத்துறதான ஒரு செய்தி தான் இந்த உபாகமத்தின் புஸ்தகமே. அப்ப அந்த இடத்துல அவன் கடைசியா சொல்றான், நான் இன்று உங்களுக்கு நான் விதிக்கிறேன் இந்த கட்டளைகள், ஏற்கனவே சொன்ன அந்த 10 கட்டளைகள் நான் திருப்பி சொல்றேன், இதை நீங்கள் கை கொள்வதற்கு கவனமா நீங்க செவி கொடுத்து வந்தீங்கன்னா நிச்சயமாகவே உங்க வாழ்க்கையில கர்த்தர் உடனே ஆசீர்வதிப்பார். எப்படி, பூமியில் இருக்கிற சகல ஜாதி ஜனங்களில் உங்களை கர்த்தர் மேன்மையாய் வைப்பார். தொடர்ந்து வாசிக்கலாமா, வாசிப்போம்.
நீ உன் தேவனாய கர்த்தரின் சத்தத்திற்கு செவி கொடுக்கும் போது,
நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கும் போது,
இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம்,
இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம்
உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும்,
உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும்.
நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய்,
பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய்,
வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், உன் கர்ப்பத்தின் கனியும்,
கர்ப்பத்தின் கனியிலும்,
உன் நிலத்தின் கனியும்,
நிலத்தின் கனியிலும்,
உன் மாடுகளின் பெருக்கமும்,
மாடுகளின் பெருக்கமும்,
உன் ஆடுகளின் மந்தைகளும் ஆகிய,
உன் ஆடுகளின் மந்தைகளும் ஆகிய,
உன் மிருக ஜீவன்களின் பலனும்,
உன் மிருக ஜீவன்களின் பலனும்
ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும்,
ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும்,
உன் கூடையும்,
உன் கூடையும்,
மாப்பிசைகிற உன் தொட்டியும்,
மாப்பிசைகிற உன் தொட்டியும்
ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய்,
வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய்,
நீ போகையிலும்
ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய்,
உனக்கு விரோதமாய் எழும்பும்,
உனக்கு விரோதமாய் எழும்பும்
உன் சத்துருக்களை,
உன் சத்துருக்களை
கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கப்படும்படி,
கர்த்தர் உனக்கு முன்பாய் முறியடிக்கப்படும்படி
ஒப்பு கொடுப்பார்,
ஒப்பு கொடுப்பார்.
ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள்,
ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள்,
ஏழு வழியாய்,
ஏழு வழியாய்
உனக்கு முன்பாக ஓடி போவார்கள்,
உனக்கு முன்பாக ஓடி போவார்கள்.
கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும்,
கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும்,
நீ கையிடும் எல்லா வேலையிலும்,
நீ கையிடும் எல்லா வேலையிலும்
உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார்,
உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார்.
உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கை கொண்டு அவர் வழிகளில் நடக்கும் போது, கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே,
கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே
உன்னை தமக்கு,
உன்னை தமக்கு
பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார்,
பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். அதற்கு நம்ம ஏற்கனவே வாசித்தோம். இந்த ஆசீர்வாதங்கள் நீங்க படிக்கும் போது உங்க மனசெல்லாம் ஒரே சந்தோஷமா இருக்கும். அப்படியே கம்ப்ளீட் பிளஸ்ஸிங் அப்படியே தலைமையில கொட்டுற மாதிரி இருக்கும். உன் கூட ஆசீர்வதிக்கப்படும், மாப்பி செய்கிற தொட்டி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்ப, போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், பிரயாண ஆசீர்வாதமா இருக்கும், நீ பட்டணத்தில் ஆசீர்வாதமா இருப்ப, வெளியில ஆசீர்வாதமா இருப்ப, நீ இருக்கிற இடத்துலயும் நல்லா இருப்ப, வெளியில் எங்க போனாலும் ஆசீர்வாதமா இருப்ப, நீ தொடர்றதெல்லாம் ஆசீர்வாதமா இருக்கும். உனக்கு விரோதமா யாராவது வந்தா ஒரு வழியா வராம ஏழு வழியா ஓடி போவாங்க. உன் கர்ப்பத்தின் கனி, உன் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாங்க, உன்னுடைய ஆடு மாடு தொழில் அதெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். நீ கடன் கொடுக்கிற அளவு கொடுக்க அளவில்லாம ஆசீர்வாதம் இருக்கும், மிதமிஞ்சின ஆசீர்வாதம் இருக்கும். நீ வாளா இருக்க மாட்ட, தலையா இருப்ப, என்ன ஆசீர்வாதம்! இது எல்லாமே கர்த்தர் வந்து அவருடைய பத்து கட்டளைகளை கொடுத்துட்டு அதை கை கொண்டா இதெல்லாம் நடக்கும். சரியா? இப்ப உங்களுக்கு நான் கேட்கிறேன், இந்த உபாகம் 28 இருக்கிற முதல் 14 வசனங்களிலே இருக்கிறதான இந்த ஆசீர்வாதம் எல்லாம் எனக்கு போதும் அப்படின்னு எத்தனை பேர் நினைக்கிறீங்க? இந்த முதல் 14 வசனத்தில் இருக்கிற ஆசீர்வாதம் மட்டும் எனக்கு வந்துடுச்சுன்னா போதும், அதுக்கு மேல எனக்கு ஒன்னும் வேணாம். நீங்க திரும்பி திரும்பி இந்த 14 வசனத்தை வீட்டுக்கு போய் கூட படிச்சு குடிச்சு பாருங்க. ஒரு காய் வேண்டிய எல்லாமே கர்த்தர் மிதமிஞ்சிற லெவலில் கொடுக்கறேன்னு சொல்லிட்டாரு. இல்ல, இந்த 14 வசனங்கள் இருக்கிற ஆசீர்வாதம் மட்டும் எனக்கு போதுங்க, வேற ஒண்ணுமே எனக்கு வேண்டாம் அப்படி நீங்க உங்க மனசு தோணும். இதுக்கு மேல வேற என்ன இருக்குது? சரியா? ஆனால் நான் உங்களுக்கு ஒன்னு சொல்றேன், இந்த 14 வசனங்களிலே கர்த்தர் நமக்கு ஏராளமான ஆசீர்வாதங்களை கொட்டோ கொட்டோன்னு கொட்டுறாரு. இந்த 14 வசனங்களில் இருக்கிற அத்தனை ஆசீர்வாதங்களை மட்டும் எனக்கு கொடுத்துட்டாங்கன்னா போதுங்க, வேற ஒண்ணுமே எனக்கு தேவையில்லை அப்படின்னு நீங்க சொல்லுவீங்களானால் நீங்கள் ஒரு பழைய ஏற்பாட்டுக்கால நியாயப்பிரமான மனுஷன், நீங்க புதிய ஏற்பாட்டுக்குள்ளே வரலன்னு அர்த்தம். புரியுதா? இந்த முதல் 14 வசனங்களில் இருக்கிற ஆசீர்வாதம் சொல்ல சொல்ல நிறைய முகத்தில் அப்படி பிரைட் ஆயிடுச்சு. படிக்க படிக்க அப்படியே சிரிப்பு வந்து ஒவ்வொருத்தருடைய முகத்தை படிக்க படிக்க ஆனா இந்த 14 வசனத்தில் இருக்கிற ஆசீர்வாதம் மட்டும் எனக்கு போதும் நீங்கன்னா நீங்க புதிய ஏற்பாட்டுக்குள்ளே கால வைக்கலன்னு அர்த்தம், பழைய ஏற்பாட்டுக்குள்ளே நின்றுக்கிறீங்கன்னு அர்த்தம். புரியுதா? இந்த பத்து கட்டளைகள் என்பது பழைய ஏற்பாட்டு நியாய பிரமாணம். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின் எல்லாம் நீ கை கொண்டு நடக்கும்படி அதற்கு நீ உண்மையாய் செவி கொடுப்பாயானால் இப்பொழுது சொல்லப்படுகிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் உண்மை வந்து பலிக்கும். இந்த மோசே எதை பேசினான், எந்த காரியத்தை கை கொள்ள சொன்னான் என்றால் அந்த பத்து கட்டளைகளை தான் பேசிட்டு இருக்கிறான். மோசே நியாய பிரமாணத்தை பேசிட்டு இருக்கிறான். இந்த நியாய பிரமாணத்தையும் இந்த பத்து கட்டளைகளை நீ கை கொண்டால் இதெல்லாம் நடக்கும். அப்ப இதெல்லாம் எனக்கு வேண்டும், இது எனக்கு போதும்னா நீங்க அந்த பத்து கட்டளையின் காலத்துல தான் இருக்கிறீங்க. அதை தாண்டி வரலன்னு அர்த்தம். புதிய ஏற்பாட்டு கூட நீங்க செப்படுத்த வைக்கிறேன்னு அர்த்தம். அப்ப இதுக்கு மேல ஏதாவது இருக்குதா? இருக்கிறதுனாலதான் இது நான் குறைவுன்றேன். இதுக்கு மேல ஒண்ணு இருக்குது, புரிஞ்சுக்கலாம். இதுக்கு மேல ஒண்ணு இருக்குதான், இருக்குது. இதுக்கு மேல ஒரு ஆசீர்வாதம் இருக்குதா? இருக்குது. இதை படிக்கும் போது இதுக்கு மேல வேற என்ன தேவை அப்படின்னு உங்க மனசு தோணும். நான் சொல்றேன், இதுக்கு மேல ஒண்ணு இருக்குது. அதனாலதான் இது குறைவு உள்ளது. இது நியாய பிரமாணத்தின் ஆசீர்வாதம். பத்து கட்டளைகளை கை கொள்வதனால் பழைய ஏற்பாட்டு ஜனங்களுக்கு தேவன் வாக்கு பண்ணின ஆசீர்வாதம். நீங்க பைபிளை நீங்க பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டையும் படிச்சு பாத்தீங்கன்னா டோட்டலா டிஃபரெண்டா இருக்கும். வாக்கு தத்தத்தை நீங்க தேடணும்னா பழைய ஏற்பாட்டுலதான் போகணும். புதிய ஏற்பாட்டு நீங்க தேடி பாருங்க, எங்கேயாவது ஒரு இடத்துல எல்லாம் கர்த்தர் உனக்கு நான் இதை செய்வேன், உன் ஆடு மாடு ஆசீர்வதிப்பேன், மந்தையை பெருக பண்ணுவேன், அதை பண்ணுவேன், இதை பண்ணுவேன், உனக்கு இதை கொடுப்பேன், அதை கொடுப்பேன், எங்கேயாவது சொல்றார பாருங்க. ஒண்ணுமே இருக்காது. நானே உங்களுக்கு வாக்கு தத்த செய்தி எடுக்கணும் எனக்காக நினைச்சா பழைய ஏற்பாட்டுலதான் போய் தேட வேண்டியிருக்கும். புதிய ஏற்பாட்டுல தேட ஒண்ணுமே கிடைக்காது. அது குறிப்பாக ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தை திறந்து 35 அதிகாரத்துக்கு பிறகு திறந்தா அப்படியே கொட்டோ கொட்டோன்னு கொட்டும். 35 அதிகாரத்துக்கு பிறகு பாத்தீங்கன்னா, குறிப்பா 40 அதிகாரத்துக்கு பிறகு பாத்தீங்கன்னா ஒரே ஆசீர்வாத மழையா இருக்கும். 40-41 எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படி ஆசீர்வாதமா கொட்டு கொண்டு கொட்டும். அப்ப இதெல்லாம் பார்க்கும் பொழுது வாக்கு தத்தங்கள், ஆசீர்வாதமான வாக்கு தத்தங்கள் எல்லாம் பழைய ஏற்பாட்டுல இருக்குது. ஆனால் அவைகள் எல்லாம் நியாய பிரமாணத்தை சார்ந்தவைகள். நியாய பிரமாணம் என்பது இம்மைக்குரியது, மறுமைக்குரியது கிடையாது. நியாய பிரமாணம் எந்த ஒரு மனுஷனையும் பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்காது. நியாய பிரமாணத்தை கை கொண்டு நடக்க முயற்சித்தவன் ஒருத்தனும் பரலோகத்துக்குள்ள போக முடியல. நியாய பிரமாணம் ஒரு மனுஷனையும் பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்காது. புதிய ஏற்பாட்டு உபதேசம் தான் ஒரு மனுஷனை பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்கும். நியாய பிரமாணத்தை கை கொள்வதனால் உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் நமக்கு நிறைவாய் கிடைக்கும். ஆனால் புதிய ஏற்பாட்டு சத்தியத்திற்குள் கால் வைக்கிறவன் நித்திய ஜீவனை சுதந்திரிக்கும்படிக்கு அவனுடைய வாழ்க்கை திருப்பப்படும். அதற்கு வேதத்திலிருந்து உங்களுக்கு ஒரு ஆதார சம்பவத்தை காண்பிக்கிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19 அதிகாரத்தை திறந்து கொள்ளுங்கள். மத்தேயு 19 அதிகாரம் 16 வசனத்திலிருந்து வாசிக்கலாம். 19:16
அப்பொழுது ஒருவன் வந்து அவரை நோக்கி நல்ல போதகரே நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும் என்று கேட்டான்.
அதற்கவர்
நீ என்னை நல்லவன் என்று சொல்வானே தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால்
கற்பனைகளை கைக்கொள் என்றார்.
நல்லா
பாருங்க, கற்பனைகள் எந்த கற்பனைனா நியாயப்பிரமான கற்பனைகளை கை கொள்ளுன்னு சொல்லி கர்த்தர் சொல்றார். அப்புறம்
அவன் அவரை நோக்கி எவைகளை என்று கேட்டான். அதற்கு இயேசு கொலை செய்யாதிருப்பாயாக
விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக
களவு செய்யாதிருப்பாயாக பொய்சாட்சி சொல்லாதிருப்பாயாக உன் தகப்பனையும் உன் தாயையும்
கனம் பண்ணுவாயாக
உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும்
அன்பு கூறுவாயாக என்பவைகளையே என்றார்.
அந்த வாலிபன் அவரை நோக்கி இவைகளையெல்லாம் என் சிறுவயது முதல்
கை கொண்டிருக்கிறேன்
இன்னும் என்னிடத்தில் குறைவு என்ன என்றான்.
கவனி, இங்கே ஒரு வாலிபன் வந்து கேட்கிறான், ஆண்டவரே நான் நித்திய ஜீவன் அடையணும், நான் என்ன செய்யலாம்? உடனே அவனுடைய அட்ரஸ் இங்கே கொஞ்சம் கரெக்ட் பண்ணார். நீ என்ன நல்லவன் ஏன்பா சொல்ற, தேவன் தான் நல்லவர். கொஞ்சம் அவனை கரெக்ட் பண்ணிட்டு அடுத்த சொல்றாரு, நீ ஜீவனில் பிரவேசிக்கணும்னா கற்பனைகளை கைக்கொள் அப்படின்ட்டார். எவைகளை? உடனே ஒரு லிஸ்ட் கொடுக்கிறார். கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுவாயாக. இதெல்லாம் எது, எங்கிருந்து சொன்னாரு? நியாயப்பிரமாணம் 10 கட்டளைகள். அந்த உபாகமம் 20 அதிகாரத்தில், சாரி யாத்திராகமம் 20 அதிகாரத்தில் வாசித்த அந்த 10 கட்டளைகள் ஆகிய அதே காரியத்தை தான் இங்க இயேசு கிறிஸ்து கோட் பண்றாரு. அப்ப அந்த 10 கட்டளைகளை அவனுக்கு கோட் பண்ற, ஏன் இயேசு கிறிஸ்து அதை சொன்னார்னு கேட்டீங்கன்னா, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த காலம், அந்த காலத்தை பொறுத்த மட்டுமே அந்த பழைய பாட்டை கை கொள்ளுகிற ஒரு காலம். இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்திலே பழைய ஏற்பாடு முற்று பெற்று அவருடைய உயிர் தெழுதலிலே புதிய ஏற்பாடு ஆரம்பிக்கிறது. அப்ப அந்த சூழ்நிலையிலே அவர்களுக்கு அவர் உபதேசம் பண்ணார். அந்த வந்த வாலிபனுக்கு அவர் சொல்றாரு, நீ கற்பனைகளை கைக்கொள், கற்பனைகளை கைக்கொள், 10 கட்டளைகளை நீ கைக்கொள், அவ்வளவுதான், 10 கட்டளை நீ கைக்கொள். அவன் டக்குன்னு சொல்லிட்டான், இதெல்லாம் நான் சின்ன வயசுல இருந்து நான் கரெக்டா செஞ்சுட்டு இருக்கிறான், 10 கட்டளை கைக்கொள்றான். சரி அப்ப நீ பரலோகம் போலாம், ஓகே நீ போயிடு அப்படின்னு இயேசு கிறிஸ்துடனே அவன் அனுப்பல. அவர் சொன்ன அந்த 10 கட்டளைகளை அவன் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கிறான். அவன் பெர்ஃபெக்டான ஒரு ஆளவன். உடனே கரெக்ட் பா, நீ நல்லா வாழ்ந்துட்டு இருக்க, நீ போலாம், பரலோகம் உனக்கு தான், ரைட் ஓகே அப்படின்னு அனுப்பி விடல. அவனை பார்த்து இயேசு கிறிஸ்து அடுத்த லெவலுக்கு போறார். இன்னும் என்னிடத்தில் குறைவு என்ன அவன் கேட்கிறான். அப்புறம் சொல்றாரு பாருங்க, 21.
அதற்கு இயேசு, நீ பூரண சற்குணனாய் இருக்க விரும்பினால்
போய்
உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடு.
அப்பொழுது
பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். பின்பு என்னை பின்பற்றி வா என்றார். அந்த வாலிபன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியால்
இந்த வார்த்தையை கேட்டபொழுது
துக்கம் அடைந்தவனாய் போய்விட்டான்.
அவன் கேட்கிற அந்த கற்பனைகள் எல்லாம், 10 கட்டளைகள் எல்லாம் நான் ஃபாலோ பண்ணிட்டு தான் அவர் இருக்கிறேன். சரி, இன்னும் எங்கிட்ட குறைப்பு இருக்குதா? இருக்கு. நீ 10 கட்டளைகளை கை கொள்ளுகிறதுனால நீ சரியானவன் என்று சொல்லி நினைக்காத. இதை விட அடுத்த லெவல் ஒண்ணு இருக்குது. நியாயப்பிரமான பெஸ்ட் நினைக்காத, உன் வாழ்க்கை தான் கரெக்ட் நினைக்காத. இதை விட இன்னொன்னு இருக்கு, அடுத்த ஒண்ணுக்குள்ள அவர் என்டர் பண்றாரு. நீ பூரண சற்குணனாய் இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டான எல்லாத்தையும் வித்துரு, வித்து தரித்திரருக்கு கொடுத்துரு, ஏழை ஜனங்களுக்கு கொடுத்துரு, அப்புறம் என் பின்னாலவா, அதன் பிறகு என்னை பின்பற்று அப்படின்னாரு. இப்ப முதல் கட்டளை மனுஷனுக்கு, முதல் கட்டளை எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, அவனோடு இருக்கிற தொடர்பை மெயின்டைன் பண்றது. அடுத்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு 10 கட்டளைகள் எதுக்குன்னா, அவர்கள் வாழ்க்கையை ஒழுங்குபடுத்தி அதன் மூலமாய் ஆசீர்வதிக்கிறதுக்கு. புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்து சொல்றாரு, உனக்கு உண்டானதையெல்லாம் விட்டு தரித்திரத்துக்கு கொடுத்துட்டு அப்புறம் என்னை பின்பற்றி வா. இது அடுத்த ஒண்ணு சொல்றாரு. இது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, நீ பூரண சற்குணனாய் இருக்க விரும்பினால், அடுத்த லெவல், நீ பூரண சற்குணனாய் இருக்க விரும்பினால் உனக்கு உண்டானதை எல்லாம் விற்று தரித்திருக்க கொடுத்துட்டு பின்பு என்னை பின்பற்றி வா அப்படின்னா. பூரண சற்குணர் அப்படின்னா என்னன்னா, டோட்டல் பெர்ஃபெக்டா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா, இன்னும் விதத்துல சொல்ல போனா, பிதாவை போல நீ இருக்கணும் நினைச்சீனா, உன் பிதா பூரண சற்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சற்குணராய் இருங்கள். அப்ப உன் பிதாவை போல, உன்னை படைத்த பிதாவை போல நீ இருக்கணும்னா நீ அதை செய். இதன் மூலமா உனக்கு ஆசீர்வாதம் வரும். பத்து கட்டளைகளை கை கொள்வதனாலே உன் ஆடுமாடு ஆசீர்வதிக்கப்படும், நீ கையிட்டு செய்யும் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படும், உனக்கு மிருக ஜீவன்கள் எல்லாம் பெருகும், நீ வருகையில் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்ப, போகையில் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்ப, நீ ஏராளமா கடன் கொடுக்கிற அளவுக்கு உன் ஆசீர்வாதம் அளவில்லாம இருக்கும். எங்க போனாலும் நீதான் ஹெட்டா இருப்ப, நீ வாளாகவே இருக்க மாட்டே, எங்க போனாலும் நீதான் ஹெட் தலையா இருப்ப. இதெல்லாம் நடக்கும் எப்போ? பத்து கட்டளைகளை கை கொள்ளும் பொழுது. இந்த காரியங்கள் எல்லாம் எங்க நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த பூமியிலே நடக்கும். உனக்கு பூமியில உணவு ஆசீர்வதிக்கப்படும், பூமியில உன் தொழில் ஆசீர்வதிக்கப்படும், பூமியில நீ தலையா இருப்ப, பூமியில நீ எல்லாருக்கும் கடன் கொடுப்ப. பரலோகத்துக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது. பூமியிலே நீ செல்வ செழிப்பாய் பெரிய ஆளா இருப்ப. எல்லா பூமியில ஆனால் உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடு. நீ பூரண சர்க்குடனாய் இருக்க விரும்பினால் நீ உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடு. இதை பார்த்தா அடப்பாவ, இது எவ்வளவு மோசமா இல்ல இருக்குது. ஆசீர்வதிப்பேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் விட்டு கொடுக்கிறாரு, இது எல்லாம் அநியாயமா இருக்குது. ரியல் பிளஸிங் இங்கதான் இருக்குது. முதல்ல சொன்னதெல்லாம் உலக பிளஸிங். அது இந்த உலகத்தில் தற்காலிகமா வாழ்கிற வாழ்க்கையில் இருந்து தற்காலிகம் போயிடும். அது கூட பரலோகத்தில் சேர்க்காது. இந்த உலகத்தில் நீங்க எல்லாத்திலையும் தலையா இருக்கலாம், அந்த தலையெல்லாம் பரலோகத்தில் போய் சேர முடியாது. இந்த உலகத்தில் ஏராளமான ஜனங்களுக்கு கடன் வாரி வழங்கலாம், கடன் கொடுக்கலாம், அது நம்மள பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்காது. இந்த உலகத்தில் நம்ம கையிட்டு செய்யும் வேலைகள்லாம் நமக்கு ஆசீர்வதிக்கப்படலாம், காரியங்கள் எல்லாம் நல்லா நடக்கலாம், அது நம்மள பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்காது. இந்த உலகத்தில் உன் கூடையும் மாப்பு செய்கிற தொட்டியும் ஆசீர்வதிக்கப்படலாம், அது உன்னை பரலோகத்தில் சேர்க்காது. ஒரு வழியாய் உனக்கு வர்றவங்க உன்னை பார்த்து ஏழு வழியா பயந்து ஓடி போலாம், அது உன்னை பரலோகத்தில் சேர்க்காது. அதெல்லாம் உலகத்தில் தோன்றி உலகத்தோடு முடிச்சிடும். ஆனால் உனக்கு உண்டானவைகளை விட்டு நீ தரித்திரருக்கு கொடு, பின்பு என்னை பின்பற்றி வா. இது எதுக்கு? நீ பூரண சர்க்குணனாய் மாறுவேன். இதுல ஒரு பிளஸிங். இது என்ன? இது பிளஸிங் மாதிரி இல்ல, இருக்கிறதையும் பிடுங்கிறாரே. இது என்ன பிளஸிங்? இதான் பிளஸிங், இருக்கிறதையும் பிடுங்கிறாரே இவர். ஆனா இது என்ன சொல்ற தெரியுமா? அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாகிருக்கும், பிளஸிங். பூமியில பொக்கிஷம் வேணுமா, பரலோகத்தில் பொக்கிஷம் வேணுமா? எது உண்மையான ஆசீர்வாதம்? பூமியில எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனாய் இருந்தாலும் மரித்து வெறும் கையாய் தான் போகணும். ஒன்னையும் தூக்கி போக முடியாது, ஒன்னையும் கொண்டு போக முடியாது. சரவணாஸ்தோர்ல போய் பாருங்க, அந்த கவர்லாம் ஒருத்தர் அப்படி சிரிச்சிட்டு இருப்பார் பல்ல காட்டிட்டு. ஒவ்வொரு பேக்லையும் எல்லார வீட்லயும் சரவணாஸ்தோர் பேக் இருக்கும், அப்படியே சிரிச்சிட்டு இருப்பாரு. அது எப்போ செத்து போயிட்டு வருவாரு, இப்ப கவர்ல தான் சிரிச்சிருக்காரு. ஒரு நாளைக்கு பல லட்சங்கள் அவங்களுக்கு வருமானம் இருக்கு, ப்ராஃபிட்டே ஒரு நாளைக்கு பல லட்சங்கள் அவங்களுக்கு ஒரு நாளைக்கு ப்ராஃபிட். ஆனா இன்னைக்கு பிளாஸ்டிக் கவர்ல தான் சிரிச்சிட்டு இருக்கிறாரே தவிர, நரகத்திலே வேதனையில தான் இருக்கு. ஒவ்வொரு நாளும் பல லட்சங்கள் வருமானம் வந்து என்ன பிரயோஜனம்? எதையும் கொண்டு போக முடியலையே, எதையும் கொண்டு போக முடியலையே. ஒரு காரியம் மேல கொண்டு போக முடியலையே. ஆனா யோசிச்சு பாருங்க, அப்ப எது உண்மையான ஆசீர்வாதம்? எல்லாத்தையும் சம்பாரிச்சு இந்த உலகத்தில் விட்டுட்டு வெறுங்கையா போய் அங்க நரகத்துல போய் வேதனை படுறதா, பரலோகத்தில் பெரிய பொக்கிஷத்தை சேர்த்துட்டு அங்க போய் நிம்மதியா என்னைக்கு வாழ்றதா, எது உண்மையான ஆசீர்வாதம்? புரியுதா உங்களுக்கு? எது உண்மையான ஆசீர்வாதம்? அப்ப கர்த்தரிங்க நமக்கு வந்து என்ன சொல்றாரு? பத்து கட்டளைகள், அது நியாயபுரமான இஸ்ரேல் ஜனங்களுக்கு. இப்ப என்ன சொல்றாரு? அடுத்த ஒன்று பதினொன்னு கொடுக்கிறாரு நமக்கு. பதினொன்னு, இந்த பதினொன்னாவது தான் நமக்கு. நமக்கு பத்து கிடையாது, நமக்கு பதினொன்னாவது. இந்த பதினொன்னு தான் நம்மை பூரண சர்க்குணராய் மாற்றுகிறது. இந்த பதினொன்னு தான் நம்மை பரலோகத்தில் சேர்க்கிறது. இந்த பதினொன்னு தான் நமக்கு பரலோகத்தில் சொத்து சேர்க்குது.
புரியல, பரலோகத்தில் சொத்தை சேர்க்குது. பத்து கட்டளைகள் உலகத்தில் சொத்தை சேர்க்குது, பதினோராவது கட்டளை பரலோகத்தில் சொத்தை சேர்க்குது. எது உண்மையான ஆசீர்வாதம் யோசிச்சு பாருங்க. அப்ப இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து இவனுக்கு பத்து இவன் கை கொண்டதுனால அவன் அப்ரிசியேட் பண்ணி அனுப்பிடல, இன்னும் உங்கள்கிட்ட குறைவு இருக்குது, நீ அடுத்த லெவல் பதினொன்னையும் கை கொள்ளுப்பா, அதுதான்ப்பா உனக்கு ஆசீர்வாதம். நீ பூமியில பெரிய பணக்காரன், இந்த பணத்தை அப்படியே பரலோகத்துக்கு நீ டிரான்ஸ்பர் பண்ணணும்னா நீ இங்க கொஞ்சம் டிரான்ஸ்பர் பண்ணுங்கிற, அது அப்படியே பரலோகத்துக்கு உனக்கு பொக்கிஷமாய் மாறி போகும் என்றார். அப்ப இந்த இடத்துல நீங்க லிட்டரலா நான் சொல்றதுனால நீங்க லிட்டரலா அப்படியே அப்ப சொத்தை இன்னைக்கு எல்லாம் வித்து கொடுத்துட்டு வந்துருங்கன்னு சொல்றதா அப்படின்னு நீங்க ஒண்ணு பயப்படாதீங்க. அந்த மாதிரி உங்களுக்கு சொல்ல வரல, அப்படி நான் ஒண்ணு சொல்ல வரல. இந்த உலகத்திலே உங்களுக்கு சொத்து, இந்த மனுஷனுடைய வாழ்க்கையை கொஞ்சம் பார்க்கணும். அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியால் அந்த வார்த்தைகளை அவனால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் துக்கத்தோடு போயிட்டான். அந்த பதினொன்னு அவனால ஃபாலோ பண்ண முடியல, பத்து கட்டளையும் ஃபாலோ பண்ண முடிஞ்சது, பதினொன்னு அவனால ஃபாலோ பண்ண முடியல, துக்கத்தோடு இயேசு விட்டுட்டு போயிட்டான். அப்ப என்ன இயேசு சொல்ல வர்றன்னா, அவனுடைய கவனம், அவனுடைய நம்பிக்கை, அவனுடைய எதிர்காலம், அவனுடைய இருதயம் அந்த சொத்துலயே பதிஞ்சிருந்துச்சு. அவனுடைய ஆஸ்தி மேலேயே அவனுடைய இருதயம் பதிஞ்சிருந்துச்சு. ஆனா இயேசு சொல்றாரு, இந்த ஆஸ்தியின் மேல் இருக்கிற உன் கண்ணை விட, வைக்கிறதை விட என் மேல உன் கண்ணை வை, நான் சொல்றத கேளு. என் வார்த்தைகளை கை கொள்வதற்கு அதற்கு ஜாஸ்தி முக்கியத்துவம் கொடு. அப்ப உனக்கு இந்த உலகத்திலேயும் நல்லா இருப்ப, பத்து கட்டளைகளில் தான் உலகத்தில் ஆசீர்வாதமா இருப்ப. பாருங்க அவனுடைய வாழ்க்கை உலகத்தில் ரொம்ப ஆசீர்வாதமா இருந்துச்சு. ஏன் தெரியுமா, அவன் பத்து கட்டளைகளை கை கொண்டு வந்தான், அதனாலதான் ஆசீர்வாதமா இருந்தான். அவன் பெரிய பணக்காரனா இருந்தான். ஏன் தெரியுமா, அவன் பத்து கட்டளைகளை கை கொண்டதுனால அவன் பணக்காரனா இருந்தான். ஏன்னா கர்த்தர் சொல்லிட்டாரு, கைகளின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பேன், வானத்தின் பணகடிகளை திறந்து ஆசீர்வதிப்பேன். அந்த ஆசீர்வாதம் அவனுக்கு இருந்துச்சு. ஏன், அவன் பத்து கட்டளைகளை ஏற்கனவே கை கொண்டு இருந்ததுனால அவனுக்கு அது கிடைச்சிருந்துச்சு. ஆனா பதினொன்னு அவன் ஃபாலோ பண்ண முடியாததுனால அவன் துக்கத்தோடு போனான். இந்த பதினொன்னு என்ன சொல்றதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த உலகத்துல உனக்கு என்ன வேணா இருக்கலாம், அதன் மேல் உன் இருதயத்தை வைக்காத, எனக்கு முக்கியத்துவம் கொடு. புரியுதுல, நான் என்ன சொல்றேனோ அதை செய்வதற்கு உன் இருதயம் திறந்திருக்கணும். இயேசு கிறிஸ்து பைபிள்ல வேற எந்த மனுஷனிடத்திலையும் உன் ஆஸ்திகளை எல்லாம் விட்டு தரித்திருக்க கூடுன்னு சொல்லவே இல்லை. சகை பெரிய பணக்காரன் தான், அவங்ககிட்ட இயேசு இதை சொல்லவே, ஆனா அவர் சொல்றதுக்கு முன்ன அவனே சொல்லிட்டான், என் ஆஸ்திகளில் பாதி நான் ஏழைக்கு கொடுத்துறேன் இல்லையா, மீதி நான் யார் யார்ட்ட அநியாயமா வாங்கணும் அதெல்லாம் நாலு மடங்கு நான் திருப்பி கொடுத்தாரண்ணா. அப்ப இயேசு கிறிஸ்துவனிடத்திலே முழு இருதயத்தோடு அன்பு கூர்ந்து அவர் என்ன சொன்னாலும் செய்வதற்குரிய ஒரு மனநிலைமைக்குள் நீங்கள் வரணும். அவர் என்ன சொன்னாலும் செய்வதற்குரிய மனநிலைமைக்குள்ள வரணும். கட்டளையை கை கொள்ளணும். அவர் என்ன கட்டளை கொடுத்தாலும் அது கை கொள்ளணும். இவனுக்கு இப்படி ஒரு கட்டளை கொடுத்தார், உங்களுக்கு வேற ஏதாவது சொல்லுவாரு. இயேசு கிறிஸ்து உங்களுக்கு என்ன கட்டளை கொடுக்கிறாரோ, என்ன காரியத்தை உங்களோடு பேசுறாரோ, அது எதுவானாலும் கண்ண முடித்து செய்யக்கூடிய ஒரு இருதயம் உங்களுக்கு இருக்கணும். அவர் என்ன சொன்னாலும் சரி, அவர் ஒவ்வொருத்தர் ஒன்னு சொல்லுவாரு. இவங்கிட்ட இதை சொன்னாரு, அவன் பிடிமான அங்க இருந்துச்சுனால அவங்ககிட்ட அங்க கையை வச்சாரு. உங்க வாழ்க்கையில எந்த இடத்துல ஒரு தேவையில்லாத இடத்துல நீங்க ஒரு பிடிமான வச்சிருக்கீங்க, அங்க கையை வைப்பாரு, அது விடும்பார். எதன் மேல நீங்க ரொம்ப ஆசையா இருக்கிறீங்க, அங்க கையை வைப்பார், அது விடும்பார். எதன் மேல நீங்க இருதயத்தை நீங்க அப்படியே பதிச்சிருக்கிறீங்க, அங்க கையை வைப்பார், எடுன்பார். உடனே அதை செய்யறதுக்கு ரெடியாக ஆண்டவர் என்னைக்குமே காம்ப்ரமைஸ் பண்றது கிடையாது. தன்னை பார்க்கிலும் தன்னுடைய பிள்ளை வேறு எதன் மேலையும் அதிகமாய் கவனம் செலுத்துவதை அவர் ஏற்றுக்கொள்வதில்லை. இவனுக்கு பணம் பிரச்சனை, இன்னொருத்தருக்கு வேற பிரச்சனை இருக்கும். இன்னைக்கு நீங்க ஒரு நபரை நீங்க ரொம்ப நேசிக்கிறான், அங்க கை வைப்பாரு. பணத்தை நேசிக்கலாம், அங்க கை வைப்பாரு. உங்க வேலையை நேசிக்கலாம், அங்க கை வைப்பாரு. எதை நீங்கள் ரொம்ப நேசிக்கிறீர்களோ அங்க கை வைப்பாரு.
எதன் மேல் உங்கள் இருதயத்தை முழுவதும் பதித்திருக்கிறீர்கள், அங்கங்கையை வச்சு எனக்காக இதனை விட முடியுமான்னு கேட்பார். செக் பண்ணுவார், எனக்காக இதை விட முடியுமா? தன்னை பார்க்கிலும் நாம் எதையும் அதிகமாய் நேசிக்க கர்த்தர் ஒருபோதும் ஏற்றுக்கொள்வது கிடையாது. அதுதான் இங்க விஷயம். இவன் விஷயத்தில் அந்த பணத்தில ஏன் கையை வச்சார்னா, அவன் அதிகமாய் அதன் மேல் நம்பிக்கை வச்சதுல அங்க கையை வச்சார். நமக்கு சொல்லுகிறேன், கர்த்தரை விட நீங்கள் வேறு எதை அதிகமாய் நேசிக்கிறீர்களோ அங்கே கர்த்தர் கையை வச்சு சொல்வார், எடும்பர் அவர் விடுன்னு. அவர் என்ன சொன்னாலும் செய்வதற்கு ஆயத்தமாயிருக்க வேண்டும். என்ன சொன்னாலும் செய்வதற்கு ஆயத்தமாயிருக்கணும். அதுதான் பதினோராம் கற்பனை. இதுக்கு நம்ம கீழ்ப்படியும் போது இந்த உலகத்திலேயும் நம்மை ஆசீர்வதிக்கிறார், பரலோகத்திலையும் பொக்கிஷத்தை கர்த்தர் சேர்த்து வைக்கிறார். அதை நீங்க செய்யும் பொழுது, அந்த பதினோராவது காரியத்துக்கு கீழ்ப்படியும் பொழுது, கர்த்தர் பரலோகத்துக்கு சொத்தை நமக்கு சேர்க்கிறார், ஆசீர்வாதம் உண்டாது. நீ ஊடிய செய்யுங்கிற நீங்க செஞ்சு பாருங்க, அதனால உங்களுக்கு பரலோகத்தில் பொக்கிஷம் உண்டா. இதை கொடுன்னு, உங்க பணத்தை கொடுன்னு கொடுத்தீங்கன்னா பரலோகத்தில் உங்களுக்கு பொக்கிஷம் உண்டா. நீ ஜெபின்னு உன் நேரத்தை அதிகமா ஜபத்துல செலவு பண்ணுன்னு செலவு பண்ணீங்கன்னா அதன் மூலமாய் ஜனங்க ரட்சிக்கப்படுவாங்க, பரலோகத்துல பொக்கிஷம் உண்டா. ஆண்டவர் உங்களுக்கு எதை சொல்லுகிறாரோ அதை கண்மூடித்தனமாய் நீங்க செய்வீர்கள் என்றால் பரலோகத்துல உங்களுக்கு பொக்கிஷம் உண்டாகும். பூமியிலே சேர்க்கிற பொக்கிஷம் ஒன்னும் நம்ம கூட வராது. ஆனால் கர்த்தர் சொல்றதை கேட்டு அதன்படி செஞ்சா அது பொக்கிஷமாய் நம்ம நிரந்தரமாய் வாழப்போற இடத்துல நமக்கு சொத்தா இருக்கும். அப்ப எது ஆசீர்வாதம் யோசிச்சு பாருங்க. முதல் கட்டளை, ஒரே கட்டளை முதல் மனுஷனுக்கு, பத்து கட்டளை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, பதினோராம் கட்டளை புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளாக இருக்கிற நமக்கு. அதுக்கு நீ கீழ்ப்படுகிற, இது நான் இது இதுன்னு சொல்ல மாட்டேன். நீங்க எதன் மேல் ரொம்ப பற்றுதலா இருக்கிறீங்களோ அங்க கையை வச்சு கர்த்தர் இது வேணாம்னு நீங்க உடனே செய்ய ரெடியா இருக்கணும். எதை கொடுங்கிறாரோ கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கணும், எதை வெய்யின்றாரோ அதை வைக்க ரெடியா இருக்கணும், எங்க போங்கிறாரோ போறதுக்கு ரெடியா இருக்கணும், எதை செய்யுங்கிறாரோ செய்யறதுக்கு ரெடியா இருக்கணும். அந்த வார்த்தைகளுக்கு நீங்கள் கை கொண்டு நடப்பீர்கள் என்றால், அவர் என்ன சொன்னாலும் கை கொண்டு நடப்பீர்கள் என்றால் அது உங்களுக்கு நன்மை உண்டாகும். ஆமென். உனக்கு நன்மை உண்டாகும்படி என் கட்டளைகளுக்கு கை கொள் என்பதை அல்லாமல் வேறு எண்ணத்தை உன் தேவனாகிய கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். அதனால் இன்னைக்கு நான் உங்களுக்கு இது இது நான் சொல்ல மாட்டேன். உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஆண்டவர் எதை பேசுகிறாரோ அதை நீங்க 100% உடனே ஒபே பண்ணணும். நான் பத்து கட்டளை அல்ல, அதுக்கு மேல உங்களுக்கு தனியா பேசுவார். உங்களுக்கு பர்சனலா பேச, அந்த வாலிபனுக்கு தனிப்பட்ட விதத்தில் பேசினார், அது கட்டளை கிடையாது, அவனுக்கு தனியா பேசினார். அதே மாதிரி உங்களுக்கு தனியா பேசுவார். உங்களுக்கு என்ன பேசுறாரோ அதை கண்ணை மூடிட்டு செய்யுங்க. அங்கதான் இருக்குது உங்களுக்கு பொக்கிஷ ஆரம்பிக்கும், உங்க வாழ்க்கையை ஆசீர்வதிக்கப்படும். நீங்க செய்வது நிமித்தம் பரலோகத்திலே கர்த்தர் உங்களுக்கு மகிமையான பலனை ஆயத்தப்படுத்துவார். ஏன்னா நீங்க அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிச்சிருக்கிறீங்க. எந்தெந்தைக்கும் அந்த ஆசீர்வாதத்தோடு வாழ்வீங்க. ஜெபிக்கலாம். Thank you, Jesus. ஸ்தோத்திரம். கர்த்தரின் அருமையான காலை நேரத்திலும் நமக்கு ஒரு பதினோராவது கற்பனையை வைத்திருக்கிறார். தெய்வ பிள்ளைகளே, இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படி நீ நடந்து உன் தேவனாகிய கர்த்தரை உண்மையாய் சேவித்து உனக்கு நன்மை உண்டாகும்படியாக அவருடைய கட்டளைகளை கை கொள்ள வேண்டும் என்பதையே அல்லாமல் வேறு எண்ணத்தை உன் தேவனாகிய கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். யோசிச்சு பாருங்க, நமக்கு நன்மை உண்டாக வேண்டும் என்றால் நாம் அவருடைய கட்டளைகளை கை கொள்ள வேண்டும். ஆதாம் ஏவாளுக்கு நன்மை உண்டாகும்படி ஒரு கட்டளையை கொடுத்தார். அவரோடு இருக்கிற உறவை காத்துக் கொள்வதற்காக ஒரு கட்டளையை கொடுத்தார்.
அதை அவன் மீறிட்டான். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நன்மை உண்டாகும்படி 10 கட்டளையை கொடுத்தார். உலக பிரகாரமான சகல செல்வ செழிப்பை கொடுப்பதற்கு ஏதுவாக 10 கட்டளையை கொடுத்தார். இந்த 10 கட்டளை நீ கை கொண்டால் சகல செல்வ செழிப்பு உனக்கு நிறைவா இருக்கும். மற்றவங்களுக்கு நீ வாரி வாரி கடனை வழங்க முடியும், அவ்வளவு சொத்து உனக்கு இருக்கும். உனக்கு விரோதமாய் ஒருத்தர் நிக்க மாட்டாங்க. நீ கையெழுத்து செய்யறதெல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், உன் வேலை ஆசீர்வதிக்கப்பட்டுப்படும், உன் தொழில் ஆசீர்வதிக்கப்படும். நீ வருகையில் ஆசீர்வாதமா இருப்ப, போகையில் ஆசீர்வாதமா இருப்ப, நீ எல்லா இடத்துலயும் தலையாதான் இருப்ப, எங்கேயுமே நீ வாதா இருக்க மாட்டே. ரொம்ப நல்லா இருக்குது. அதெல்லாம் பூமியில நடக்கிற விஷயம், ஒண்ணுமே பரலோகத்துக்கு காரியம் கிடையாது. 10 கட்டளைகளை கை கொள்வதனாலே உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் அத்தனையும் வந்து நடக்கும். ஆனால் ஒண்ணுமே பரலோகத்துக்குரியதாக இருக்காது. எல்லாம் உலகத்துக்குரியது. எல்லா உலக ஆசீர்வாதங்களை கொண்டவர். ஆனால் இயேசு கிறிஸ்து ஒரு வாலிபன் வருகிறான். 10 கட்டளைகளை நான் கை கொண்டு நான் பெரிய பணக்காரனா இருக்கிறேன், நான் 10 கட்டளைகளை கை கொண்டிருக்கிறேன் என்றார். அப்பா இது போதாதுப்பா, நீ உலக பிரகாரமா நல்ல ஆசீர்வாதத்துக்கு உரியவனா இருக்கிற, ஆனா உனக்கு நித்திய ஜீவன் வேணும், அங்க உனக்கு ஆஸ்தி வேணும்னா 11வது ஒன்று இருக்குது. உனக்கு நான் பிரத்யேகமா சொல்றேன், உன் கவனம் அந்த சொத்து மேல இருக்குது இல்ல, அதை வித்துட்டு நீ தரித்திரத்துக்கு கொடுத்துட்டு வர முடியுமான்னு கேட்டார். இன்னைக்கு இந்த காலை நேரத்தில் அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஏதோ ஒன்றின் மேல் உங்களுடைய இருதயம் ஒரு பிடிமானமா இருக்கிறது, ஏதோ ஒன்றை நீங்கள் கர்த்தரை விட அதிகமாக நேசிக்கிறீங்க, ஏதோ ஒரு காரியத்தின் மேல் உங்கள் இருதயம் ரொம்ப பற்றுதலா இருக்குது, ஏதோ ஒரு காரியம், ஏதோ ஒரு காரியம் கர்த்தர் சொல்றாரு, அதை நீ எனக்காக விட முடியுமா, அதை நீ எனக்காக தர முடியுமா, எனக்காக நீ அதை விட்டு கொடுக்க முடியுமா? இந்த 11வது கற்பனை நபருக்கு நபர் மாறும். 10 கட்டளைகள் யாருக்குமே எல்லாருக்குமே ஒண்ணுதான், அது மாறாது, எல்லாருக்கும் அது ஒண்ணுதான் காமன். ஆனா இந்த 11 இருக்குது பாருங்க, ஆளுக்கு ஆள் அது மாறும். இன்னைக்கு சொல்ற இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு ஒரு 11வது கட்டளை உங்க வாழ்க்கையில வருது. இப்ப கர்த்தர் சொல்ற, ஏதோ ஒண்ணு நீ ரொம்ப ஸ்ட்ராங்கா பிடிச்சிட்டு இருக்கிறியே, ஏதோ உன் மேல ரொம்ப நீ அன்பா இருக்கிறியே, ஏதோ உன் மேல ரொம்பதோ உன் இருதயம் பற்றி கொண்டிருக்கிறது, ஏதோ ஒன்று அது உன்னுடைய வேலையா இருக்கலாம், உன்னுடைய பணமா இருக்கலாம், உன்னுடைய பதவியா இருக்கலாம், உன்னுடைய பொருளா இருக்கலாம், ஒரு மனுஷனா இருக்கலாம், சொத்தா இருக்கலாம், ஏதோ ஒன்று, ஏதோ ஒன்று, ஏதோ ஒன்று உன் இருதயம் ரொம்ப என்னை விட அதிகமாய் அதைத்தானே நீ நேசிக்கிற, என்ன நினைக்கிறத விட அதைத்தானே அதிகமா நீ நினைக்கிற, என்னை நீ யோசிக்கிறத விட அதைத்தானே நீ அதிகமா யோசிக்கிற, அதைத்தானே நீ எப்பவுமே ரொம்ப முக்கியத்துவம் பண்ணிட்டு இருக்கிற, அதை எனக்காக நீ விட முடியுமாங்கிற, என் இடத்துல அதை நீ வச்சிருக்கிறியே அதை தள்ளிடு, நான் இருக்க வேண்டிய இடத்துல நீ வேறொன்ன வச்சிருக்கிறியே. 11வது கற்பனை உங்களுக்கு நேரா வருது. 11வது கற்பனை, இந்த 11வது கற்பனையை கர்த்தர் உங்களுக்கு இந்த உலகத்திலேயும் ஆசீர்வாதத்திற்காகவும் நித்தியத்திலே உங்களுக்கு பொக்கிஷமாய் இருப்பதற்காக இந்த 11வது கற்பனையை கர்த்தர் கொடுக்கிறார். தேவ பிள்ளையே, இந்த 11வது கற்பனையை பிடித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு அது பிரத்யேகமா சொல்றார், உங்களுக்கு பர்சனலா சொல்றார். அந்த 11வது கற்பனை, இதை நீ விடணும், இதை நீ செய்யணும், இதை நீ செய்யாம இருக்கிறியே, நீ ஜெபிக்கிறது இல்லையே, நீ வேதத்தை வாசிக்கிறது இல்லையே, நீ எனக்காக ஒரு ஆத்மாவை பார்த்து நீ சுவிசேஷம் சொல்றது இல்லையே, பதினோராம் கற்பனை கர்த்தரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே இந்த 11வது கற்பனைக்கு நான் கீழ்ப்படுகிறேன்ப்பா, இந்த 11வது கற்பனைக்கு நான் என்னை அர்ப்பணிக்கிறேன், எனக்கென்று பிரத்யேகமாக நீங்க எனக்காக பர்சனலா சொல்றீங்க இந்த விஷயத்தை, இதை விடுங்கிறீங்க,
இதன் மேல் உன் இருதயத்தை பற்றி கொண்டிருக்கிற அந்த இருதயத்தை திருப்புன்றீங்க, இதை செய்யுங்கிறீங்க, இதை கொடுங்கிறீங்க. ஆண்டவரே, இந்த 11 கற்பனை எனக்கு முன்பாக எப்படி வந்தாலும் அதை எப்பொழுது நான் கீழ்ப்படிவேன்ப்பா சொல்லுங்க. எப்பெல்லாம் நீங்க என்கிட்ட எதை பேசினாலும் அதை நான் செய்வேன். ஆண்டவரே, இந்த 11 கற்பனையின் வாழ்க்கை நீங்க எப்பொழுதெல்லாம் என்னென்ன காரியத்தை சொன்னாலும் நான் செய்வேன். இந்த 11 கற்பனைக்கு என்னை நான் விட்டுக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, என்னை விட்டுக் கொடுக்கிறேன். இந்த 11 கட்டளைக்கு என்னை நான் விட்டுக் கொடுக்கிறேன். இன்று நான் உனக்கு விதிக்கிற உண்டு கட்டளைகளை இனி கை கொள்ளுகிற இன்றைக்கு, இன்றைக்கு ஒவ்வொரு நாளுக்கும் சொல்ல, இன்றைக்கு இன்றைக்கு ஒரு 11 கட்டளை உங்களுக்கு வரும், நாளைக்கு வரும்போது நாளைக்கு, அது அன்றைக்கு, அது இன்றைக்கு, ஒவ்வொரு நாளிலும் இன்றைக்கு இன்றைக்கு இன்றைக்கு. இன்று நான் உனக்கு விதிக்கிறது, அதான் 11 கட்டளை. இன்று நான் உனக்கு விதிக்கிறது. ஒவ்வொரு நாளிலும் கர்த்தர் உங்களோடு கூட ஒரு 11 கட்டளையை சொல்லுவார். அந்தந்த நாளில் அந்த 11 கட்டளையை நீங்கள் கை கொள்ள வேண்டும். அப்ப நீங்க இந்த உலகத்திலும் ஆசீர்வதிக்கப்படுவீங்க, நித்தியத்திலும் உங்களுக்கு பொக்கிஷத்தை சேர்த்து வைப்பீங்க. என்னென்றைக்கும் அது ஆசீர்வாதமாய் மாறும். நீங்கள் பிதாவை போல பூரண சர்க்குணராய் மாறுவீர்கள். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் மகா பரிசுத்தமுள்ள எங்கள் அருமையான பிதாவே, தேவரீர் புதிய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்கிற எங்களுக்கு 11 கட்டளையை வச்சிருக்கிறீங்க அப்பா. இது எங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு விதமாய் எங்களுக்கு நேராய் வரும். அதை நாங்கள் அப்படியே பிடித்துக் கொண்டு நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. நாங்கள் பிதாவை போல பூரண சர்க்குணராய் இருக்கும்படி இந்த 11 கட்டளை எங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளிலும் எங்களுக்கு நீங்க அனுப்புவதற்காய் சோத்திரம். பரலோகத்திலே எங்களுக்கு பொக்கிஷம் உண்டாகும்படி இந்த 11 கற்பனையை எங்களுக்கு நீங்க வைத்திருப்பதற்காய் சோத்திரம். எங்களோடு டெய்லி பேசுங்க. ஒவ்வொரு நாளிலும் இந்த 11 கட்டளை எங்களுக்கு கொடுத்துட்டே இருங்க அப்பா. நாங்கள் செய்து கொண்டே இருக்க உதவி செய்யுங்க. எங்களை தாழ்த்தி ஒப்படைக்கிறோம். துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.